தேசம் நிறைந்த உள்ளத்தால் மேலும் நிறைந்த வழிகின்றது. ஈசன் அடியார் பெருமையினை எல்லாவற்றையும் தேசம் இந்திய திருள் தொண்டர் தொகை முன்பணிந்த திருவாளர் வாசமலர் மென்கடல் முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டம் அவருடைய பொன்னார் திருவடிக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் போழ்பாடும் சபையின் சார்பாக பெரியவரான தொடர்ச்சொற்பொழிவு மகான் ஸ்ரீ முருகத்தூர் சுவாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வ செக்கிழார் பெருமானுடைய திருவருளினாலும் மிகவும் சிறுசிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையில் இந்த பெரியபுராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த வரலாறு நம்முடைய பெரியபுராணத்திலே மிக முக்கியமான ஒரு வரலாறாக அமைந்திருக்கிறது. தடுத்தாட்கொண்ட புராணம் முதற்கொண்டு வெள்ளானை சருக்கம் வரை பெருமானுடைய அந்த வரலாற்றினை நாம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலையிலே அமைந்திருக்கின்றோம். அதில் நடுவாக வருகின்ற இந்த ஏர்வோன் கலிக்காம நாயனாருடைய வரலாற்றிலே வருகின்ற இந்த பகுதியானது மிகுந்த சுவையுடைய பகுதியாக அமைந்திருப்பது பெருமானுடைய அந்த திருவருளுடைய தன்மை. சுந்தர பெருமான் இந்த திருமுதுகுன்ற வழிபாடு முக்கியமான ஒரு அங்கமாக அந்த பெருமானுடைய வரலாற்றிலே வைத்து எண்ணப்படுகின்ற ஒரு வரலாறாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாம் போன வாரம் மெயில் வெண்பொடி என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதியம், அந்த திருப்பதியத்தை பாடி 12,000 பொன் பெற்ற அந்த ஒரு தன்மை, 12,000 பொன் பெற்ற சுந்தர பெருமான் அந்த 12,000 பொன்னையும் இங்கே இருந்து எங்க திருமுதுகுன்றத்திலே இருந்து திருவாரூர் வரையிலும் அதை எடுத்து செல்வதற்குரிய ஒரு உபாயத்தை பெருமானிடத்திலே கேட்டுக்கொண்டார். என்ன உபாயம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த மணிமுத்து ஆற்றிலே அந்த பொன்னை 12,000 பொன்னையும் போட்டுள்ள திருவாரூர் குளத்திலே அந்த 12,000 பொன்னையும் எடுத்துக்கொள்க என்பதாக சொல்லி ஒரு வினோதமான ஒரு செயலை உபாயத்தை நம்முடைய பெருமான் அருள் செய்த அதன்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் 12,000 பொன்னை அந்த மணிமுத்தாற்றிலே போடுகின்றனர். இப்ப 12,000 பொன்னை அவர் போடுகின்ற பொழுது செய்த ஒரு செயல் என்ன என்பதாக சொன்னால், போடுகின்ற பொழுது அந்த பொன்னினுடைய ஒரு மச்சத்தை எடுத்து தன்னுடைய இருப்பிலே சொருகிக் கொண்டார். இத்தனை பொன் 12,000 பொன்னை கொடுத்த பெருமான் அந்த மச்சத்தை ஏன் அவர் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த பொண்ணை ஆற்றிலே இட வேண்டும்? மச்சத்தை எடுத்து அவர் ஆற்றிலே இட்டிருக்கின்றார். இதுதான் நம்ம போன வாரம் வரையிலும் நாம் பார்த்த செய்தியாக அமைந்திருக்கும். மச்சம் எதற்காக எடுத்து வைத்தார் என்பது போன வார நாம் வகுப்பினை நிறைவு செய்கின்ற பொழுது அமைத்த ஒரு கேள்வியாக அமைத்துக் கொண்டு அதிலே இருந்து இந்த வார வகுப்பானது தொடங்கும் என்பதாக சொல்லி போன வாரமே நாம் முடிவு செய்ததன்படி ஆற்றிலே இடுகின்ற பொழுது ஆற்றிலே 12,000 பொன் பெருமான் கொடுத்தார், ஆற்றிலே இட்டுக்கணும். அது குளத்தில் வருது, எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் நடுவிலே சுந்தர பெருமான் எதற்காக இந்த மச்சத்தை எடுத்து வைத்தார் என்கின்ற ஒரு அருமையான ஒரு நுணுக்கத்தை சேக்கிழார் பெருமான் அமைத்து வைத்திருக்கிறார். வழிபாடு என்று செல்லுகின்ற பொழுது இந்த வழிபாடானது நாள்தோறும் செய்கின்ற வழிபாடு சிறப்பு, தொடர்ச்சியாக செய்கின்ற வழிபாடு சிறப்பாக அமையும் என்பதாக சொல்லி நம்முடைய ஆன்றோர்கள் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் நமக்கு வைக்கின்ற அறவுரை என்ன என்பதாக சொன்னால், தொழுவது என்பதாக எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நாம் நாள்தோறும் பெருமானை வழிபட வேண்டும், அந்த தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கொள்கையாக வழிபாட்டினுடைய ஒரு யுக்தி அது. இன்று வழிபாடு என்பதாக சொன்னால் இன்றைய வழிபாட்டினுடைய தொடர்ச்சி அது நாளைய வழிபாடாக இருக்க வேண்டும். போன வார வகுப்பினுடைய தொடர்ச்சி இந்த வார வகுப்பாக இருக்க வேண்டும். அப்படி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் வழிபாடு என்பதை நாவுக்கரசு பெருமான் மிக அற்புதமாக திருநனிபள்ளி என்று சொல்லக்கூடிய தேவாரத்திலே அமைத்து சொல்லுகின்றார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, இது நமக்கு வைக்கின்ற ஒரு அருள் கோட்பாடு. இந்த தொடர்ச்சி அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி நம்முடைய சுந்தர பெருமான் வைக்கின்ற கோட்பாடு. இந்த தொடர்ச்சி என்பதாக இந்த தொடர்ச்சியோடு வருகின்ற முறையிலே திருக்குறளிலே நம்முடைய அருணகிரிநாத பெருமான் குணைத்தினம் தொழுதிலன், முக்கியமாக அந்த வழிபாடு என்பதாக சொல்லுகின்ற பொழுது கண்டினியூஷன் தொடர்ச்சி என்பதாக சொல்லுவது மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன ஆகும்னா, வழிபாடு என்பதாக சொல்லுகிறது அது சரியையிலே இருந்து கிரியை, கிரியையிலே இருந்து யோகம், யோகத்திலே இருந்து ஞானம் என்கின்ற நிலைக்கு படிப்படியாக இந்த ஆன்ம வளர்ச்சியானது முன்னேறும். ஆக வழிபாடு என்பதனுடைய தொடர்ச்சி இருக்க வேண்டும். அந்த தொடர்ச்சியை தான் மிக அற்புதமாக உணைத்தினம் தொழுதிலன் என்பதாக வைக்கிறார் அருணகிரிநாதர். ஆக தினமும் வழிபாடு என்பதாக அமைக்கின்ற பொழுது பெருமானுடைய அந்த திருவடியை தொழுகின்ற நிலை. ஒவ்வொருவரும் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது பெருமானிடத்திலே வணங்குகின்ற பொழுது ஒவ்வொரு கோரிக்கை ஒவ்வொரு நிலையிலேயும் அது இக வாழ்வுக்கு உரியதாக இருந்தாலும் சரி பரவாழ்வுக்காக இருந்தாலும் சரி பெருமானிடத்திலே செல்லுகின்ற பொழுது ஏதாவது ஒரு கோரிக்கை அங்கே அந்த வழிபாட்டினுடைய பயனாக நாம் எதிர்பார்க்கும். கடவுளாரிவார் வழிபாடு செய்வார், ஆனால் வழிபாட்டினுடைய பயன் அங்கே நிற்கும், அப்பொழுதுதான் வழிபாடு முடிந்ததாக அமைத்துக் கொள்வார். வழிபாடு என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த வழிபாடு ஒரு பயனை அந்த இடத்திலே அவர்களுக்கு கொடுக்கும் என்பது பெரிய புராணம் காட்டுகின்ற நெறி. ஆக கடலீச்சரிவார் செய்கின்ற வழிபாடு அந்த வழிபாட்டினுடைய தொடர்ச்சி எப்படி நிற்கும் என்பதாக சொன்னால், அந்த வழிபாட்டிலே சிலம்பொலிக்கு அந்த சிலம்பொலி கேட்டதுன்னு சொன்னா அந்த வழிபாட்டினுடைய பயன். திருநீலநக்க நாயனார் அயவந்தீஸ்வரர் திருக்கோயிலே போய் நின்று கொண்டு பல வழிபாடு பல அர்ச்சனைகள் புரிந்து கொண்டு அந்த வழிபாட்டினுடைய நிறைவு அவருக்கு தோன்றும். அப்படி நிறைவு தோன்றினுடைய அந்த வழிபாட்டினை அப்பொழுது முடித்துக் கொள்வார். ஆக வழிபாடு என்பதாக சொல்லுகின்ற போது இந்த வழிபாட்டிலே ஒரு பயன் அந்த வழிபாட்டின் வழியாக ஏற்படும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோரிக்கையாக வைக்கின்ற பொழுது அருணகிரிநாத பெருமான் திருத்தணி முருக பெருமான் இடத்திலே வைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு, ஒரு கோரிக்கை, மிக வினோதமான ஒரு கோரிக்கையாக அமைந்தது. திருத்தணி முருக பெருமான் இடத்திலே அருணகிரிநாத பெருமானுக்கு அளவு கடந்த ஒரு பிரியம். திருக்கோயில பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் இந்த ஆறு படை வீடு என்பதாக சொல்லி தொகுத்திருக்கின்ற அந்த தொகுப்பிலே திருத்தணி திருப்புகளுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த திருத்தணி பெருமானுக்குரிய அது ஒரு தனி சிறப்பு. அங்கு இருக்கக்கூடிய பெருமானுடைய ஒரு அமைப்பும் அதை போல, பெருமான் சன்னதி தனியாக இருக்கும், இந்த பக்கம் வள்ளி, இந்த பக்கம் தெய்வயானை. மிக அற்புதமாக அந்த ஆயுத எழுத்தின் வடிவத்திலே அந்த வேல் எப்படி இருக்குமோ அதனுடைய அற்புதமாக அமைந்திருக்கின்ற தன்மையிலே இப்படித்தான் இருக்கும். இது எங்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு திருத்தணி முருக பெருமான். அருணகிரிநாத பெருமான் போய் திருத்தணி முருக பெருமானிடத்தில் வைக்கின்ற அந்த கோரிக்கையும் வழிபாடும், வாரியா சுவாமிகள் சொல்வார் இந்த ஒரு அந்த கோரிக்கை வழிபாடு வேறு எங்கும் காணாத வழிபாடாகவும், ஒவ்வொரு வழிபாடு செய்பவர்களும் இதை உருகி எண்ணி இதை எண்ண வேண்டும் என்பதாக சொல்லி அதற்குரிய ஒரு குறிப்புரை எழுதுகின்ற பொழுது இந்த திருப்புகளுக்கு மட்டும் தனியாக ஒரு கோரிக்கையை தன்னுடைய குறிப்பினை அந்த திருப்புகளுக்கு உரை அமைக்கின்ற பொழுது மேலாக அமைக்கின்றது. ஆக இந்த திருப்புகள் மிக முக்கியமான திருப்புகளாகவும், வழிபாடு என்பதனுடைய பயன் அந்த வழிபாட்டினுடைய தன்மையை எடுத்து காட்டுகின்ற திருப்புகளாகவும் அமைந்திருக்கின்றது. அது திருத்தணி திருப்புகள். ஐயா
ஆவிக்கு கோஷம்
இடத்திலே செல்லுகின்ற பொழுது என்னுடைய அந்த சிந்தையை திருத்துகின்ற ஒரு புத்தியை சொல்ல வேண்டும். இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு ஏதாவது ஒரு நல்ல வழி இந்த மரமண்டைக்கு ஏற மாதிரி சொல்லு. ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நத்திடுவேன்? யார போய் நான் கேட்கறது? ஒன்லி ஒன் நீதான் என்கின்ற அந்த சரணாகதி தம்பி. பெருமானுடைய அந்த திருவடியை பற்றிய பிறகு அருணகிரிநாத பெருமானுக்கு வேறு எந்த ஒரு வகையான மாற்றமும் இல்லை. எந்த இடத்திலேயும் பெருமானுடைய திருவடி தான் முருகப்பெருமானுடைய திருவடி. ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நத்திடுவேன்? அவத்தினிலே இரத்தல் குணம் எனக்கு. நீ எப்படின்னு சொன்னா தந்தை தாய் எல்லாம் நீதான், வேற யாரும் எனக்கு உறவு என்கின்ற முறையிலே வேறு யாரும் அல்ல. எனக்கு நீ தந்தை தாய் என்று இருக்கவே நான் இப்படி நீ தந்தையாகவும் தாயாகவும் இருக்கின்ற நீ இருக்கின்ற பொழுது நான் இப்படி கஷ்டப்படலாமா? இது முறையா என்பதாக கேட்டு ஒரு அற்புதமான ஒரு தன்மையை வைக்கிறார். சகத்தவர் ஏசலிர் படவோ நகைத்தவர் கண்கள் காண பாதம் வைத்து இடையாவெனில். எல்லாம் இப்படி அருணகிரிநாத பெருமான் இன்னமும் முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமான் போய் தினமும் வழிபட்டு இருக்கிறார். இவருக்கு நல்ல பெருமான் நல்லபடியா வச்சு காப்பாத்துறாரு நினைச்சிட்டு இருந்தா இப்படி விட்டுட்டாரு அனாதையா. இவரும் நாள் தோறும் போய் வழிபட்டுன்னு வந்துட்டு இருக்கிறார். சும்மா எதுக்கியா இந்த கோயில் வழிபாடு இந்த வழிபாடெல்லாம் விட்டுட்டு போய் அந்த பக்கம் போய் வேற வேலையை பார் என்பதாக சொல்லி பார் என்பதாக சொல்லி உலக மக்கள்கள் எல்லாம் பார்த்து இப்படி ஒரு பைத்தியக்காரனை பார்த்திருக்கிறீர்களா என்பதாக சொல்லி ஏளனமாக சிரிக்கின்ற அளவிற்கு என்ன கொண்டு வந்து கேட்பான். பார் நகைக்கும் ஐயா. அப்புறம் சொல்ற தகப்பன் முன் மைந்தன் ஓடி. இது எந்த உதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் தாயும் மகனும் உதாரணம் எடுத்துக்கொள்வார்கள். தாய் வந்து குழந்தை அழுதது என்பதாக சொன்னால் தாயால பொறுக்க முடியாது. ஆனால் அருணகிரிநாத பெருமான் இப்பொழுது முருகப்பெருமானை தகப்பன் என்கின்ற நிலையிலே அந்த குருவாக நிற்கின்ற நிலை என்பதாக அமைத்துக் கொள்ளுகின்ற பாங்காக அதை நுணுக்கமாக வைக்கின்றார். தகப்பன் முன் மைந்தன் ஓடி. அப்பா சின்ன குழந்தை பால் மொழி பேசுகின்ற குழந்தை. அந்த குழந்தை அப்பாவிடத்துல போய் நின்றுட்டு கதறி அழுதுன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அப்பா உடனே எடுத்து தூக்கி அடைத்து வைத்துக் கொள்வாங்க. ஆனால் உன்னிடத்திலே நாள்தோறும் வந்து உன்னுடைய சன்னதியிலே நின்று கொண்டு கதறி கதறி அழுகின்றேன், நீ எனக்கு தாயுமாக இருக்கின்றாய் தந்தையுமாக இருக்கின்றாய், நீ சற்றும் என்னை கண்டுகொள்ளாமல் இருந்தால் இது எந்த வகையில் நியாயம் என்பதாக சொல்லி தகப்பன் முன் மைந்தன் ஓடி பால் மொழிக்குரல் ஓலம் இட்டிடில் யார் எடுப்பது எனாது வெறுத்து எழ. குழந்தை ஓடி வந்து அழுதுன்னு சொன்னா அம்மாவும் இருக்கிறா அப்பாவும் இருக்கிறா. சரி அம்மா எடுக்கட்டும்னு சொல்லி அப்பா விட்டுறது, அப்பா வந்து குழந்தைய எடுக்கட்டும்னு சொல்லி அம்மா விட்டுருவாங்களா? இப்படி ரெண்டு பேருமே விட்டுட்டு குழந்தை அங்கே அழுது கொண்டே இருக்குமா? யாராவது ஒருத்தர் நிச்சயமா எடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு நீ இருவரும் ஒன்று, எனக்கு நீ தாயுமாக இருக்கின்றாய் தந்தையுமாக இருக்கின்றாய். ஆக உன்னிடத்திலே வந்து கதறி அழுகின்ற பொழுது உடனே நீ என்னை தூக்கி வைத்துக் கொண்டு உன்னுடைய பாதமலரினை தந்திருக்க வேண்டாமா? இது உலக இயற்கைக்கு மாறாக இருக்கிறதே என்பதாக சொல்லி கேட்கின்றார். பார்விடுப்பர்களோ எனக்கு இது சிந்தியாதோ என்பதாக சொல்லி அடுத்த ஒரு வரியிலே மிக ஒரு செய்தியை சொல்லுகின்றார். போத முற்ற பால் போதித்தது போல எட்டிகை நீச முட்டரை ஓடி ஓட வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே. போர்ல போறவன அத்தனை பேரையும் எட்டு கரத்துல பிடிச்சி அங்கங்க பிடிச்சி ஆட்டி யாரு யாரு? போத முற்றல பால் கோதித்தது போல எட்டிகை நீச முட்டரை ஓட வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே. சூரபெருமானுடைய அசுரர்கள் எல்லாம் பெருமான் எப்படி பண்ணானா, எப்படி கொதித்து எழுந்தது என்பதாக சொன்னால் பால் எப்படி கொதித்து எழுமோ அதை போல ஓத முற்றல பால் கொதித்தது போல பால் எப்படி கொதிச்சு மேல வருமோ அதை போல பெரு பெருமான் வந்து தன்னுடைய அந்த கரத்தினாலே அந்த அசுரர்களை பிடித்து தூக்கி அடித்த அந்த செய்தியை மிக அற்புதமாக சொல்லுகின்றார். எங்கள் கோவில் என்பதாக சொல்லி அடுத்த வரியிலே திருக்கூத்து தரிசனத்தை சொல்லுகின்றார். ஓதமைச்சடை ஆட உற்றமர் மான்மழுக்கரம் ஆட பொற்கடல் ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்தவாழ்வே. இது பெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவம், ஆனந்த கூத்து. அந்த ஆனந்த கூத்தினை சொல்லுகின்ற பொழுது ஓத மொய்ச்சடை, ஓத மொய்ச்சடை என்பதாக சொல்லுகின்ற பொழுது கங்கை, இந்த கங்கையை தலையிலே சுமந்திருக்கின்ற பெருமான் ஓத மொய்ச்சடை சடை சடாமுடி கங்கை ஆட உற்றமர் மான் மழுக்கரம் அப்புறம் ஓசை பெற நடித்தல். பெருமானுடைய அந்த நடனத்தின் மூலமாக எதெல்லாம் ஆடுகின்றதுன்னு காட்டுற. முதல்ல சொன்னது அந்த கங்கையானது ஆடுகின்றதாம், அந்த ஆனந்த கூத்திலே ஆடுவது பெருமானோடு சேர்ந்து ஆடுவது கங்கை. ரெண்டாவது சடாமுடி, சடாமுடி பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து அந்த சடாமுடியானது ஆடுது. கையிலே மான் மழுக்கரம் மான் மழு அதுவும் ஆடுகின்றது. இது அத்தனையும் ஆடுகின்ற பொழுது காலிலே இருக்கின்ற சிலம்பு, சிலம்பு என்று சொல்லக்கூடிய அந்த சிலம்புடைய ஒளி அதுவும் ஆடுகின்ற காரணத்தினாலே அதிலே இருந்தும் ஓசை தோன்றுகின்றது என்பதாக சொல்லி ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே இப்படி இருக்கின்ற அந்த பெருமான் என்பதாக சொல்லி பார் நகைக்கும் நீ எனக்கு ஏதாவது ஒரு புத்தியை சொல்லி உன்னுடைய திருவடி அந்த தரிசனத்தை திருவடியை எனக்கு தர வேண்டும் என்பதாக திருத்தணி முருகப்பெருமானிடத்திலே அருணகிரிநாத பெருமான் வேண்டுகோளாக நமக்காக வைத்த வேண்டுகோள். நாள்தோறும் நாம் பெருமானிடத்திலே எப்படி வேண்டிக் கொள்வது என்பதாக நமக்காக ஏதாவது ஒரு நல்ல புத்தியை சொல், இன்று நான் எனக்கு என்ன புத்தி எனக்கு என்பதாக சொல்லி பெருமானிடத்திலே நாள்தோறும் வழிபடுவதற்குரிய ஒரு திருப்புகளாக இந்த திருப்புகளை அருணகிரிநாத பெருமான் அருளி செய்திருக்கிறார். அப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் அந்த வழிபாட்டின் அமைப்பிலே வழிபாட்டினுடைய தன்மையில் அந்த வழிபாடானது தொடர்ச்சியான வழிபாடாகவும் அந்த வழிபாட்டினுடைய பயன் அந்த வழிபாட்டிலே அமைந்திருக்க வேண்டும் என்பதனுடைய கருத்துதான். இங்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுதுகுன்றத்திலே சென்று வழிபாடு செய்தார். அந்த வழிபாட்டினுடைய பயனாக அமைந்தது இந்த 12,000 பொன். அந்த 12,000 பொன்னை பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மச்சத்தை எடுத்து தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டார். மச்சத்தை வைத்து கையிலே வைத்துக் கொண்டவுடன் இரண்டாவதாக ஒன்று இந்த இடத்துல ஒரு புதிர் போடுற. முதல்ல வந்து மச்சத்தை எடுத்து வைத்தது ஏன் என்பதாகிய ஒரு கேள்வியும், இரண்டாவது சொல்றார் அன்று என்னை வலிந்து ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன். இந்த ரெண்டு விஷயம் மிகுந்த ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயமாக அமைந்திருக்கும். 390 பாடல் 109 எல்லாருக்கும் பொதுவாக கேட்டது கேள்வி, செழுமணி முத்தாற்றில் இட்டு பொருளினை முழுதும் ஆரூர் குலத்தில் போய் கொள்க என்றார் என்று தம் பிரானார் நல்கும் இன்னருள் பெற்ற பின்னர் வண்தொண்டர் மச்சம் வெட்டி கை கொண்டு மணிமுத்தாற்றில் கொந்திரள் எடுத்து நீருள் புகவிட்டு போதுகின்றாய் அன்றனை வலிந்து ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன். அன்று என்னை வலிந்து ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன். ஒன்று மச்சம் வச்சது எதற்குன்னு தெரியல, எதற்காக மச்சத்தை எடுத்து வைத்துக் கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்? மச்சத்தை வைத்துக் கொண்டது எதற்கு என்பதாக கேட்டோம். இரண்டாவது அன்று என்னை வலிந்து ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன். வலிந்து ஆட்கொண்டது எங்க? திருமணத்தில். அன்றனை வலிந்து ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன் என்பதாக சொல்லி அந்த பொண்ணை அங்கே போட்டார். இது ரெண்டு செய்தியையும் மிக முக்கியமான செய்தியாக இதுல வச்சு மச்சத்தை ஏன் வைத்தார் என்பதாக சொல்ல வேண்டும். அதற்குரிய பொருள் என்ன என்பதாக நாம் காண வேண்டும் சொன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு நம்ம முழுசா கொஞ்சம் படிச்சிருந்தாதான் முன்னாடி இருக்கிற இந்த கேள்விக்குரிய இது புரியும். அது நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும்னு சொன்னா நீங்க பின்னாடி போயிருக்கணும். பின்னாடி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதில் கிடைச்சிருக்கும். எத்தனை பேர் போயிருந்தீங்க பின்னாடி? வகுப்பு 109 நிறுத்தியாச்சு. 109 பின்னாடி போயிருக்கணும். 110 அப்புறம் ஒரு 30-40 பாடல்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னா பின்னாடி திருவாரூர் குளத்திலே அவர் எடுக்கின்ற பொழுது நடந்த செய்தியையும் அங்கே இணைத்து பார்த்தாதான் தெரியும். ஆக இங்க மட்டும் மச்சத்தை ஏன் எடுத்து வச்சார் உட்கார்ந்து இங்கே மட்டும் நம்ம இந்த செய்தியோடு பார்த்தோம் என்பதாக சொன்னால் அது முழுமையாகாது. ஆக மச்சத்தை எடுத்து வைத்ததற்கான காரணம் என்ன? யார் போனது? பின்னாடி பாடல்கள்
30 பாடல்கள்
படிச்சிருக்கேன். நம்ம வான்மைக்கு
படிச்சிருக்கோம்,
சொல்லுங்க. மச்சம் எடுத்து கையில வைத்துக் கொண்டார். இப்ப இந்த ஒரு முக்கியமான, ஏன் இந்த மச்சத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானுடைய அந்த 12,000 பொன் அந்த திருப்பதிகம் பாடி பெற்றவுடன் அந்த மச்சத்தை எடுத்து கையிலே வைத்துக் கொண்டு ஆற்றிலே போட வேண்டிய அவசியம் என்ன, மச்சத்தை ஏன் அங்கே வைத்துக் கொண்டார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, காரணம் சொல்லுகின்ற பொழுது சில இடங்களிலே என்ன செய்து விட்டார்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பெருமானுடைய அந்த திருவருளிலே அவர் சந்தேகப்பட்டு இங்கே அந்த வருகின்ற பொன் அங்கே வருகின்ற பொன்னையும் பெருமான் ஏதாவது நடுவில் செய்து விடுவார் என்பதற்காக சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது ஏற்றி அவர் மீது குற்றம் சொல்லுவதை போல அமைப்பது தவறான ஒரு கொள்கை, தவறான ஒரு நிலையாக நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுத்தது அவர்தான். பெருமானுடைய திருவருள் மீது நிச்சயமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சந்தேகம் இல்லை என்பதற்காகத்தான் இந்த மச்சத்தை பற்றி ஒரு கருத்தை நாம் மீண்டும் மீண்டும் சிந்திக்கின்ற ஒரு நிலை. மச்சம் எடுத்து வச்சுக்கிட்டாருன்னு சொன்னா பெருமான் ஏமாத்திடுவாரேன்றதுக்காக இவர் பெருமானுடைய திருவருள் மீது சந்தேகப்பட்டு எடுத்து வைத்துக் கொண்டார் என்பதாக சொன்னால் நிச்சயமான அது ஒரு தவறான ஒரு கருத்தாக அமையும். ஆக மச்சத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்து வைத்தார் என்பதாக சொன்னால் அதற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு
உலகத்துக்கு தெரியப்படுத்தாங்க. திருவாரூர் குளத்தில் எடுக்கும்போது அவர் சந்தேகப்படுற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி மாட்டு குறைஞ்சிதான் கிடைக்கும், ஒரிஜினல் பொண்ணே கிடைக்கல. உடனே அவரு தான் அப்புறம் வந்தார், பொண் செய்தேன்னு சொல்லிட்டு அதிகம் பண்றேன். அது ஏன் அதுக்கு என்ன செய்ய மாதிரி ஐயாவில் என்ன உரையில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஒரு சுந்தரருடைய திருப்பாட்டை கேட்கறதுக்காக தான் ஒரு மாற்று கம்மியாவே வந்து கிடைக்க செஞ்சாரு அப்படின்னு குறைஞ்சு கொடுத்ததுக்கு அந்த மாதிரி விளக்கம் சொல்லியிருக்காங்க சில ஆர்வலர்கள். ஆனா சுந்தரர் மாற்று எடுத்து வச்சுக்கிறதுக்கான காரணம் நமக்கு நம்ம சித்தரையை கெட்டின வரைக்கும் உலகத்துக்கு தெரியப்படுத்தினதுக்கு காரணம் பெருமான் இத்தகையவர்
அது முக்கியமா வந்து மச்சம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. மச்சம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பெருமானும் வந்து இப்ப திருவாரூர் குளத்துல வர்ற போது அதே பொண்ணைதான் கொடுத்துருக்கணும். அதே பொண்ணை கொடுக்கல, அவங்க மாற்று குறைந்துதான் அந்த பொண்ணினுடைய தன்மையும் அந்த குறைந்துதான் அங்க வருது. அப்ப ஏன் அந்த மாற்று குறைந்து வந்திருக்கிறது என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதுல ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் என்ன என்பதாக சொன்னால், மச்சத்தை எடுத்து வச்சது பெருமானுடைய திருவருள் மீது அங்கு சந்தேகப்பட்டு அவர் எடுத்து வைக்கல. இந்த திருவாரூர் குளத்தில வருகின்ற பொன் எங்க போட்டாரு? மணிமுத்தாறு. இப்போ மணிமுத்தாறிலே போட்ட பொண்ணு வருகின்றது எங்க? திருவாரூர் குளத்துல. அப்ப திருவாரூர் குளத்தில வருகின்ற பொழுது மணிமுத்தாறுல போடுகின்ற பொழுது எத்தனையோ அடியார்கள் அவரோடு உடனாக இருந்தவர்கள் தான். திருவாரூர் குளத்துல வரும்போது வந்தது அதே பொண்ணுதான்னு நிரூபிக்கணும், பெருமானுக்கு நிரூபிக்கின்றது இல்ல. இந்த உடனாக இருக்கின்ற அடியவர்களுக்கும் பறவை நாச்சியார், இந்த பறவை நாச்சியார் தான் ஆற்றிலே இட்டு குளத்தில தேடுற கதையை வந்து எங்கேயாவது பார்த்திருக்கீங்களான்னு சொல்லி அந்த பெருமான் மீது எண்ணி சொல்லுகின்றார். ஆக போட்டது எதற்கு என்பதாக சொன்னால், இந்த பொண் தான் இங்க வருது, அப்பயே போட்டு அங்கேருந்தே எடுத்துட்டாருன்னு சொல்லிடுவான். அங்கேயே போட்டு அங்கேருந்தே பொண்ணை எடுத்துட்டாருன்னுட்டா முடிஞ்சு போச்சு. எடுத்துட்டு வந்த 12,000 பொண்ணும் இந்த திருவருள் வழியாக வந்தது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக எடுத்து வச்சது மச்சமே தவிர, பெருமானுடைய திருவருள் மீது சந்தேகப்பட்டும் பெருமானுடைய திருவருள் சந்தேகப்பட்டதனால மாற்று அவர் கம்மியாக குறைத்து கொடுத்தார் என்பதாக சொல்லுகின்ற அந்த பொருளானது தவறான பொருளாக நாம் அமைத்துக் கொண்டு, இந்த அன்று என்னை வலிந்து ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன், எப்பொழுது அவர் பித்தா பிரேசூடி என்பதாக எடுத்தாரோ அந்த எடுத்த எடுப்பிலேயே பெருமானுடைய திருவடியை அங்க பிடிச்சவர் தான். அந்த பிடித்ததனுடைய அந்த திருவடியினுடைய தன்மையை வேறு எங்கேயும் விடப்படக்கூடாது என்பதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய முழு வரலாற்றினுடைய கொள்கை. அந்த திருவருள் பெற்றுவிட்டோம், அந்த திருவருளை திருவடியை தரிசனம் அந்த இடத்திலே பெற்ற பிறகு மற்ற பற்று எனக்கு இன்று நீ திருப்பாதமே மனம் பாவித்தேன். அந்த திருப்பாதம் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய திருவடியையே எப்பொழுதும் எண்ணி பாவித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை, அதை நம்முடைய நால்வர் நான்மணி மாலையிலே சிவபிரகாச சுவாமிகள் மிக அருமையாக சொல்வார். செல்வனல் ஒற்றியூரன் செய்ய சங்கிலியால் ஆர்த்து மல்லலம் பறவை தன்னுள் மாழ்புற அமிழ்த்துமேனும் அல்லும் நண்பகலும். செல்வ நல் ஒற்றியூரன் தெய்ய சங்கிலியால், யாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சங்கிலி நாச்சியார், இன்னொருத்தர் பறவையார். அதை சொல்லுகின்ற பொழுது நயமாக சொல்லுகின்றார் நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள். சங்கிலியில கட்டி சங்கிலியால் ஆர்த்து, சங்கிலி நாச்சியாரனுடைய திருமணம் எப்படியா சங்கிலியால் ஆர்த்தல், சங்கிலியால் ஆர்த்து மல்லலம் பறவை தன்னுள் மாழ்குற அமிழ்த்துமேனும். பறவை என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒன்று பறவை நாச்சியார், இன்னொரு மனைவி, இன்னொன்று பறவை என்பதாக சொல்லுகின்ற போது கடல் என்பதாக பொருள். பறவைக்கு இரண்டு பொருள் உண்டு. சங்கிலியில கட்டி பறவை என்று சொல்லக்கூடிய கடல்ல போட்டு முழுகினாலும் யார சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இப்படி செஞ்சாலும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அமிழ்த்துமேனும் அல்லும் நண்பகலும் நீங்காது, அல்லும் நண்பகலும் நீங்காது அரண் அடிக்கு அன்பு, அரண் அடிக்கு அன்பு செய்து. இப்படி நீ சங்கிலியில கட்டி கடல்ல போட்டாலும் சரி, யார சுந்தரமூர்த்தி சுவாமிகள என்ன செய்வாரா, அல்லும் நண்பகலும் நீங்காது அரணடிக்கு அன்பு செய்து நல்ல இன்பு அடைந்திருப்பன் நம்பி ஆரூரன் தான். நல்ல இன்பு அடைந்திருப்பன் நம்பி ஆரூரன், எப்பொழுதும் பெருமானுடைய திருவடியை விட்டு நீங்காத தன்மை இதுதான். அவர் தடுத்து ஆட்கொண்ட தன்மை, தடுத்து ஆட்கொள்ளுகின்ற பொழுது பெருமானுடைய அந்த திருவருள் அந்த தன்மை என்பதாக சொன்னால் அந்த திருவடியினுடைய இன்பத்தையே எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரை நீ சங்கிலியில கட்டாலும் சரி, சங்கிலியில கட்டி கடல்ல போட்டாலும் சரி, அந்த பெருமானுடைய திருவடியை எந்நேரமும் எண்ணிக்கொண்டு பெருமானுடைய திருவடியில் வருகின்ற இன்பத்தை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர் நல்ல இன்பு என்பதாக சொன்னார். இன்பத்தையே எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர் யாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படிப்பட்ட நிலைதான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தன்மை. ஆக அவரை என்ன எந்த நிலையிலே இருந்தாலும் பெருமானுடைய திருவடியை விட்டு அந்த சிந்தையை விட்டு நீங்காத தன்மையை அன்று என்னை வலிந்து ஆட்கொண்ட திறம் இதில் அறிவே. ஆக பெருமானுடைய திருவடியினுடைய அந்த அடிமை, பெருமானுடைய திருவடிக்குரிய அந்த அடிமை திறம், அந்த பெருமானுடைய திருவடியிலே வருகின்ற இன்பத்தை எப்பொழுதும் அறிந்து கொண்டிருக்கின்ற அமைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையை திருமுதுகுன்றத்திலே மட்டுமல்ல திருவாரூரிலேயும் அதை நான் அனுபவிக்கப் போகின்றேன். திருவாரூரிலே மட்டுமல்ல நடுவிலே வருகின்ற தில்லையிலேயும் அந்த பெருமானுடைய அந்த திருவடி இன்பத்தை தான் எப்பொழுதும் தொடர்ச்சியாக அனுபவித்து வருகின்றேன் என்பதை குறிப்பாக காட்டுமாறு சொன்ன இடம்தான் அன்று என்னை வலிந்து ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன். இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு, செங்கடார் பெருமான் காட்டுகின்ற குறிப்பு. நல்ல இன்பு என்பதாக இதை எடுத்துக்கொண்டு நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் பெருமானுடைய திருவடியிலே வருகின்ற இன்பத்தை நேரமும் துய்த்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பதாக அமைந்தார். மேவிய காதல் கொண்டு விரவு மெய் விருத்தி பெற்றார் ஆவியின் விருத்தியான அந்தனர் புலியூர் மன்றில் காவியம் கண்டர் கூத்து கண்டு கும்பிடுவது என்று வாவிசூழ் தில்லை மூது வழிகொள்வான் வணங்கி போந்தார். இப்பொழுது திருமுதுகுன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி 12,000 பொண்ணையும் போட்டாச்சு. 12,000 பொண்ணை போட்டதுக்கு அப்புறம் அதை அப்படியே மறந்தாச்சு, அவ்வளோதான். இனிமேல் 12,000 ஒருத்த வீட்டில் வந்துட்டு ஒரு 12,000 பொண்ணு கிடச்சிருச்சு, 12,000 பொண்ணை நம்ம வீட்டில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வச்சுட்டு நான் இங்கே வந்து உட்காந்துருந்தா எனக்கு 12,000 பொண்ணு மேலே ஞாபகம் இருக்குமா, இல்லை இங்கே வந்து பெரிய புராண வகுப்பில் ஞாபகம் வச்சோமே, மேலே வச்சோமா கீழே வச்சோமா உள்ள வச்சோமா பூட்டணுமா சரியா போகுமா, 12,000 பொண்ணாச்சு நடுவில் ஒரு 6,000 பொண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சுட்டு போயிடுச்சா என்ன ஆகும் இல்லையா. 12,000 பொண்ணை போட்டார், 12,000 பொண்ணை போட்டதுக்கு அப்புறம் அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை பற்றிய சிந்தனையை எங்கேயும் வரல. திருவாரூர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த சிந்தை வருது. இது முக்கியமான ஒரு குறிப்பு. அடுத்ததா வருகின்ற வழிபாடு தில்லை வழிபாடு. இது சுந்தரமூர்த்தி சாமியுடைய வழிபாட்டிலே மிக முக்கியமான வழிபாடு தில்லை வழிபாடு. ஏன் என்பதாக சொன்னால், முதல் முறை தில்லைக்கு செல்லுகின்ற பொழுது நமக்கு பதிகம் கிடைக்கல. முதல் முறையாக சென்று தில்லையம் பெருமானை வழிபடுகின்ற பொழுது அறிவரும் திருப்பதிகம் என்பதாக சொல்லி நம்முடைய சேக்கடார் பெருமான் அந்த திருப்பதிகத்தை குறிப்பிடுகின்றார். ஆக ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள என்பதாக சொல்லி சேக்கடார் பெருமான் அதை நிறைவு செய்யுமாறு அந்த பெற்ற அனுபவத்தினுடைய பிழிவாக ஒரு பாடலை அருளி செய்திருக்கிறார். இரண்டாவது முறையாக திருமுது குன்றத்திலே இருந்து திருவாரூர் செல்லுகின்ற பொழுது நடுவிலே இந்த தில்லை பெருமானை வழிபடுகின்ற அந்த செய்தி மிக முக்கியமான வழிபாடு. இங்கு பதிகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பதிகம் மிக முக்கியமான திருப்பதிகம். இதை சொல்லுகின்ற பொழுது, ஆவியின் விருத்தி ஆவியின் விருத்தியான அந்தனர் புலியூர் மன்றில் காவியம் கண்டர் கூத்து கண்டு கும்பிடுவது என்று பாபிசூழ் தில்லை மூதூர். தில்லை மூதூர் என்று சொல்லக்கூடிய அந்த தில்லையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தில்லை என்பது மிக பழமையான ஊர் என்பதாக குறிப்பிடுவது நம்முடைய மணிவாசக பெருமானுடைய வாக்கு. கீர்த்தி திருவகவலிலே தொடங்குகின்ற பொழுது தில்லை மூதூர் ஆடிய திருவடி என்பதாக தில்லையை பற்றி சொல்லுகின்ற பொழுது தில்லைக்குரிய தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், இந்த தில்லையானது மிக 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 பழமையான ஒரு நடனம் தொடங்கிய இடம். ஆன்மாவினுடைய அந்த உள்ளத்திலே ஆடுவதற்கு முதலாக தோன்றிய இடமாக அமைந்தது இந்த தில்லையினுடைய நடனம் என்பதைத்தான் திருவாரூர் முன்னோ தில்லை முன்னோ என்பதாக சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பெருமானிடத்திலே வைப்பார். அப்படி திருவாரூர் கோயிலாக கொண்ட நாள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த உயிரிலே மூலஸ்தானமாக விளங்குகின்ற இந்த ஆதாரம் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நிற்பது திருவாரூர். ஆக திருவாரூரிலே கோயில் கொண்ட நாளா, தில்லையிலே கோயில் கொண்ட நாளா, உயிரிலே தொடங்கிய ஆட்டம் முதலா அல்லது தில்லையிலே அம்பலத்திலே தொடங்கிய ஆட்டம் முதலா என்பதாக சொல்லி இரண்டு திருக்கூத்து எங்கு முதலாக தொடங்கியது என்பதாக அமைக்கின்ற பொழுது தில்லை அம்பலத்திலே தோன்றிய அந்த திருக்கூத்து தான் பழமையான திருக்கூத்து. அங்குதான் தொடங்கியது முதல் அந்த திருக்கூத்து. இந்த ஆன்மாவினுடைய உள்ளத்திலே புகுந்த பொழுது உடலும் உயிரும் சேர்ந்த பொழுது தொடங்கியது அந்த கூத்து. ஒன்றுதொரு ஆடலை ஒருவி ஆவிமை துன்றுதொரும் ஆடலை தொடங்கி ஐவகை குன்றுதொரும் ஆடிய வள்ளல் காமுர குன்றுதொரும் ஆடிய குமரனை போற்றுவோம் என்பதாக சொல்லி இந்த தில்லை மூதூர் என்பதற்குரிய ஒரு விளக்கமாக கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் கந்தபுராணத்திலே ஒவ்வொரு தலத்திற்குரிய ஆறு படை தலத்திற்குரிய பாடலை சொல்லுகின்ற பொழுது குன்றுதோர் ஆடுகின்ற குமரனுக்காக ஒரு பாடலை அமைக்கின்றார். அந்த பாடலிலே சொல்லுகின்ற பொழுது ஒன்றுதொரு ஆடலை ஒருவி ஆவி மெய் துன்றுதொரும் ஆவி மெய் துன்றுதொரும் ஆடலை தொடங்கி பாடல் தொடங்குகின்றது என்பதாக சொன்னால் உடலும் உயிரும் எப்ப இணைதோ அப்ப ஆட்டம் தொடங்கு. When it begins, எப்பொழுது தொடங்குகின்றது இந்த ஆட்டம்? இந்த உடலிலே இந்த திருக்கூத்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த உடலினுடைய திருக்கூத்து அநாகதம் என்பதாக சொல்லக்கூடிய இடத்திலே, ஆகதம் என்பதாக சொன்னால் சத்தம், அநாகதம் தட்டாமலேயே ஒளி எழுப்புகின்ற இடம். ஆக அநாகத தலமாக இருதய தலமாக இருக்கின்ற இந்த இடத்திலே தொடங்குகின்ற இந்த ஆட்டம் எப்பொழுது தொடங்குகின்றது? இந்த உடலிலே இந்த உயிரும் உடலும் ஒன்றாக சேருகின்ற பொழுது ஆட்டம் தொடங்கும். உயிரும் உடலும் இரண்டும் பிரிகின்ற போது ஆட்டம் க்ளோஸ். ஆக இந்த ஆவி மெய் துன்றுதொரும் ஆடலை தொடங்குகின்ற நிலை. ஆனால் வெளியிலே இந்த தில்லை அம்பலமாகிய இடத்திலே தொடங்கிய இந்த ஆடல், இந்த ஆனந்த தாண்டவம், இதுதான் உயிர்களுக்குரிய மூல தாண்டவமாக அமைந்தது என்பதற்குரிய மிக ஆழமான ஒரு தன்மையைத்தான் கீர்த்தி திருவகவலை தொடங்குகின்ற பொழுது தில்லை மூதூர் என்பதாக திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றன. அந்த திருவடி ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த உடலோடு ஒன்றுகின்ற பொழுதெல்லாம் அந்த ஓயாது ஐந்தொழில் இயற்றுகின்ற திருக்கூத்தாக அது தொடங்கியது என்பதாக சொல்லி மிக ஆழமாக அந்த திருக்கூத்து தரிசனத்தை தொடங்குகின்ற பாங்காக இங்கே நம்முடைய சேக்கிழார் பெருமான் தில்லை என்பதாக சொல்லாமல் தில்லை மூதூர் என்பதாக இரண்டு முறை குறிப்பிடுகின்றார். பாவிசூழ் தில்லை மூதூர் வழிகொள்வான் வணங்கி போந்தார் என்பதாக சொல்லி ஒரு இடத்திலே தில்லை மூதூர் என்பதை மிக குறிப்பாக, இந்த தில்லை மூதூர் என்பது நம்முடைய திருவாசகத்தை மாற்றத்தினுடைய வரியாக அமைந்திருப்பது மிக மிக சிந்திப்பதற்குரிய வரியாக அமைந்திருக்கின்றது. மாடுல பதிகள் சென்று வணங்கி போய் மங்கை பாகர் நீடிய கடம்பூர் போற்றி கடம்பூர் தலத்தை வழிபாடு செய்கிறார். பிள்ளைக்கு முதலாவதாக வழிபட்ட தலம் திருமுது குன்றத்தை விட்டு வந்தபொழுது வழிபட்ட முதல் தலமாக இருப்பது திருக்கடம்பூர். இந்த திருக்கடம்பூர் தரிசனம் செய்கின்ற அந்த திருக்கடம்பூர் திருப்பதியம் கிடைக்கல. திருக்கடம்பூர் போற்றி நிறைந்த ஆனந்த கூத்தர் ஆடிய தில்லை மூதூர். இரண்டாவது முறையாக தில்லையை குறிப்பிடுகின்ற பொழுது தில்லை மூதூர் என்பதாக இரண்டாவது முறையும் வலுக்கட்டாயமாக நம்முடைய சேக்கிழார் பெருமான் இந்த தில்லையை மூதூர் என்பதாக குறிப்பிடுவது போற்றுதற்குரியது. அணைந்து அணிவாயில் புக்கு சேடுயர் மாடம் மண்ணும் செழும் திருவீதி சார்ந்தார். தில்லையை பொறுத்தவரையிலும் திருவீதி மிகுந்த சிறப்புடையது. திருவீதி தில்லை திருவீதி அந்த நான்கு திருவாயில் நான்கு திருவாயிலை நோக்கி இருக்கின்ற திருவீதியை நம்முடைய அத்துணை அருளாளர்களும் போற்றி போற்றி நம்முடைய சேக்கிழார் பெருமானும் போற்றி போற்றி பாராட்டுவது இந்த தில்லையை காட்டிலும் இந்த தில்லையினுடைய திருவீதி சிறப்பு மிக மிக அழமாக நம்முடைய சேக்கிழார் பெருமான் அமைப்பார். எப்படி தொண்டர்களுடைய சிந்தை எப்படி இருக்குமோ தொண்டர்களுடைய சிந்தையினுடைய அந்த தன்மை எப்படி இருக்குமோ அதை போன்றது இந்த திருவீதி என்பதாக நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலே தில்லையினுடைய திருவீதியை பற்றி சொல்வார். அதே போல திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றிலே சொல்லுகின்ற போது வீதி முழுவதும் அந்த உழவார பணியை செய்து 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 அந்த பெருமான் அந்த தில்லையினுடைய வாயிலை நோக்கி சென்றதாக அந்த திருவீதியினுடைய சிறப்பை சொல்வார். ஆக பொற் திருவீதி தாழ்ந்து அந்த வீதியை தாழ்ந்தார் சுந்தரர்.
வடக்கு கோபுர வாயில் தெற்கு கோபுர வாயில் இப்படியெல்லாம் நிறைய சொல்ற நிறைய திருப்பூர் பாட்டு நான்கு வாயில் சொன்னீங்க. இந்த நான்கு வாயிலை பற்றி தனித்தனித்தனியா திருப்பூர்லாம் சொல்றாரு. முடியும் போதே அந்த மாதிரி நினைக்கிறார். வடக்கு கோபுர கோபுர வாயில் பெருமாள் தெற்கு கோபுர வாயில் அமர்ந்த பெருமாள் அப்படியெல்லாம் முடிக்கிறார். அவரும் அதை சொல்றார் அந்த நான்கு வீதிகளை பற்றி நிறைய.
ஆக தில்லை திருவீதி மிகுந்த சிறப்புடையது. பொற்திருவீதி தாழ்ந்து புண்ணிய விளைவாய் ஓங்கும் நற்திருவாயில் நன்னி நரை மலி அலங்கல் மார்பர் மற்றதன் முன்பு மண்மேல் வணங்கி உட்புகுந்து பைம்பொற் சுற்று மாளிகை சூழ்வந்து தொழுதகை தலைமேற்கொள்வார் ஆடிய தொழுத கை தலைமேற்கொள்வார் ஆடிய திருமுன்பான அம்பொன்னின் கோபுரத்தில் ஊடு புக்கிரஞ்சி ஓங்கும் ஒளிவளர் கனகமன்றில். அந்த தில்லையினுடைய ஒவ்வொரு குறிப்பையும் சொல்லுகின்றார். அந்த கோயிலினுடைய சிறப்பு ஒளிவளர் கனகமன்றில் நாடகம் செய் தாளை நன்னுற உள் நிறைந்து. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாக்கும் பார்க்கணும். நாடகம் செய் தாளை நன்னுற உள் நிறைந்து இது இந்த வெளிப்பாடு. இந்த பாடலினுடைய வெளிப்பாடு எல்லாம் எங்கே இருந்து வருகின்றது என்பதாக சொன்னால் சுந்தரபெருமான் மூர்த்தி சுவாமியுடைய அந்த தேவாரத்திலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒரு சொற்கள் இவைகள் எல்லாம். நாடகம் செய்ய தாளை நன்னுற உள் நிறைந்து நீடும் ஆனந்த வெள்ள கண்கள் நீர் நிறந்து பாய பரவுவாய் குளறி காதல் படி திருப்படியை தாழ்ந்து. அந்த திருக்களிற்றுப்படி அந்த களிறு இருக்கின்ற அந்த திருப்படி அந்த தில்லையினுடைய அந்த பெருமானுடைய அந்த திருக்கோயில் மிகச்சிறப்பான ஒன்று. அந்த திருக்களிற்றுப்படியார் என்கின்ற அந்த நூல் அந்த படியின் மீது வைக்கப்பட்ட காரணத்தினாலே அந்த யானையின் துதிக்கையினாலே வைக்கப்பட்டது. அந்த சாத்திர நூல்களிலே மிக மிக பழமையான முதல் தோன்றிய நூல் திருக்களிற்றுப்படியார். ஆக அந்த திருக்களிற்றுப்படியார் என்று சொல்லக்கூடிய அந்த நூலுக்குரிய பெயர் வந்ததற்கான காரணம் அந்த தில்லையினுடைய அந்த களிறு உடைய அந்த படியினுடைய மேலே வைத்த காரணத்தினாலே பெருமானுடைய திருவடியிலே அந்த களிறு எடுத்து பெருமானுடைய திருவடியிலே வைத்த காரணத்தினாலே அதற்கு அந்த பெயர் ஏற்பட்டது. ஆக திருப்படியை தாழ்ந்து விரவு மெய் அங்கம் ஐந்தும் எட்டினும் வணங்கி வேட்கை உரணுரு திருக்கூத்து உள்ளம் ஆர்தரப் பெருகி நெஞ்சில் நெஞ்சில் கரவிலாதவரை கண்ட நிறைவு தம் கருத்தில் கொள்ள. அந்த பெருமானுடைய திருவடி தரிசனத்தின் வழியாக வெளிப்பட்ட நிலையிலே மடித்தாடும் அடிமைக்கண் என்றெடுத்து மண்ணுயிரற்கு அருளும் ஆற்றால் அடுத்தாற்று நன்னெறிக்கண் நின்றார்கள் வழுவி நரகு அணையா வண்ணம் தடுப்பானே பேரூரில் கண்டநிலை சிறப்பித்து தனிக்கூத்து என்றும் நடிப்பானே நாமனமே பெற்றவாறு என்னும் கழிப்பால் நயந்து பாடி. ஆக இங்கே எடுத்து கொடுத்த பாடலாக அமைந்திருப்பது மடித்தாடும் அடிமைக்கண் என்பதாக சொல்லி, எப்படி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் நமனிடத்திலே இந்த உயிர்கள் சென்று அணுகக்கூடாது, இந்த மரண பயம் என்று சொல்லக்கூடிய மரண நிலையானது இந்த உயிர்களுக்கு தோன்றக்கூடாது என்பதற்காக காலபாச திருக்குறுந்தொகை என்பதாக அருளிச்சது. அதை நாம் விரிவாக அந்த காலபாச திருக்குறுந்தொகையை நாம் வகுப்பிலே பார்த்தோம். அதை போலவே இங்கே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமான் இடத்தினுடைய அந்த திருவடியை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த யமனுடைய பயம் வராது, இந்த யமன் எதுவும் செய்ய மாட்டான். ஆக மரண பயம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை, மரணம் இல்லாத அந்த வாழ்வு இந்த உயிர்கள் பெற வேண்டும் என்பதற்காக மிக குறிப்பாக இந்த பதிகத்திலே இந்த யமனுடைய அடியில் யமன் வந்து நம்ம இடத்திலே வந்து அணுகாத நிலையை பெருமான் நமக்கு அருளுவார் என்பதை ஒவ்வொரு அந்த பதிகத்தினுடைய பாடல்களிலேயும் அதை குறிப்பிட்டு செல்லுவது இந்த திருப்பாடலினுடைய சிறப்பு. ஆக மடித்தாடும் அடிமைக்கண் என்பதாக சொல்லுகின்ற அந்த கோயில் திருப்பதிகம், இது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய திருப்பதிகம். இங்கே நம்முடைய சிதம்பரத்திலே அருளி செய்த திருப்பதிகம் இது இரண்டாவது முறை வந்தபொழுது கிடைத்த திருப்பதிகமாக அமைந்திருப்பது. நம்முடைய இந்த புத்தகத்திலே முதல் கோயில் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் முதல் பக்கத்திலேயே இந்த பாடல் தொடங்குகின்றது. வழிபாட்டிற்குரிய திருப்பாடலாக கோயில் வழிபாடு மிக மிக அற்புதமான திருப்பாடல். இந்த திருப்பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தனை எத்தனையோ செய்திகளை அந்த பெருமானுடைய அந்த திருவடியிலே வைத்து எண்ணி எண்ணி வியந்து அனுபவப்பட்ட செய்திகளாக அமைத்துக் கொள்ளுகின்றார். ஒரு முறை படித்தால் இந்த திருப்பதிகம் நிச்சயமாக அதனுடைய முழு தன்மையை நமக்கு பெருமான் ஒரே ஒரு 1% அருள் செய்வார். மீண்டும் மீண்டும் நாம் இந்த திருப்பாடலை அணுகி அணுகி நாம் அணுக வேண்டும், படிக்க வேண்டும் இந்த திருப்பாடல். ஏன் என்பதாக சொன்னால் இதில் இருக்கக்கூடிய செய்திகள் அவ்வளவு அற்புதமான செய்திகள். மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுதுதான் பெருமான் மீண்டும் மீண்டும் அருள் செய்வார். ஒரு முறை படிச்சுட்டா ஆகறதில்லை. அதற்குரிய ஒரு தடவை எவ்வளவு படிச்சீங்களோ அவ்வளவுதான், எவ்வளவுக்கு எவ்வளவு கொள்கலம் எவ்வளவோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீர். மழை பெஞ்சா எவ்வளவு சின்ன பாத்திரத்தை எடுத்துருப்போனா சின்ன, அந்த அளவுக்குரிய கெப்பாசிட்டி கொள்கலம். பெரிய பாத்திரத்தை எடுத்துருப்போனா பெருசு. பாத்திரமே நிறையலன்னு
சொன்னா
தண்ணி இருக்கு,
தண்ணி இருக்கு,
பாத்திரத்தை கவுத்தாச்சு. ஆக பெருமாளுடைய அந்த திருவடியை எண்ணி 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 பெருமாளுடைய திருவடி மீண்டும் மீண்டும் வழிபடுகின்ற ஒரு முறையாக அமைந்தது இந்த திருப்பாடல். இதை சொல்லுகின்ற பொழுது, இந்த திருப்பாடலை தொடங்குகின்ற பொழுது, மடித்தாடும் அடிமை கண் இன்றியே மலனே, இதைத்தான் அவரே சொல்லுகின்றார். பல இடங்களிலே பல முறையாக நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வைப்பது என்ன என்பதாக சொன்னால், பெருமாளுடைய திருவடிக்கு அடிமை, பெருமாளுடைய திருவடிக்கு அடிமை, பெருமாளுடைய திருவடிதான் எனக்கு என்பதாக சொல்லி முதலிலே இருந்து கடைசி வரையிலும் பெருமாளுடைய திருவடிக்கு அடிமை என்கின்ற நிலையிலே அடிமைத்திரத்திலே நின்றவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி பெருமாளுடைய திருவடியிலே சிந்தையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர விடாமல் அமைத்துக் கொண்டு மடித்தாடும் அடிமை கண் இன்றியே என்பதாக சொல்லுகின்ற பொழுது, பெருமாளுடைய திருக்கூத்தினை பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன என்பதாக சொன்னால், நடராஜ பெருமானுடைய அந்த திருவுருவத்திலேயே மிக நாம் கருத்து செலுத்த வேண்டிய ஒரு பகுதி எது என்பதாக சொன்னால் அந்த தூக்கிய திருவடி. எதை பார்த்தாலும் எதை விட்டாலும் சரி, பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடி இருக்கு இல்லையா, அந்த திருவடியினுடைய தரிசனம் தான் இந்த ஆன்மாவுக்கு உய்வு பெறுகின்ற தன்மையை, அருள் செய்கின்ற தன்மையை கொடுக்கும். ஆக பெருமானை தரிசனம் செய்கின்ற பொழுது இந்த மனத்தை எங்கே கொண்டு போய் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்பதாக சொன்னால், பெருமான் அந்த தூக்கி எடுத்த திருவடி இருக்கு பார்த்தீர்களா, அந்த திருவடியிலே உங்களுடைய மனதை வையுங்கள் என்பதாக சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டுமல்ல எல்லோரும் அந்த திருவடியினுடைய தரிசனம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது வைப்பது எது என்பதாக சொன்னால் அந்த தூக்கிய திருவடி தான். குமரகுருவர சுவாமிகள் இங்கே தில்லைக்கு நடனம், அந்த தில்லையினுடைய கூத்தை தரிசனம் செய்வதற்காக வருகின்ற பொழுது அவருக்கு எப்படி இருக்கின்றது அந்த திருக்கூத்து தரிசனம் என்பதாக சொன்னால், பெருமான் அந்த திருக்கூத்தினை செய்கின்ற பொழுது ஒரு கரத்தை இப்படி அபயக்கரமாக வைத்து, ஒரு கரத்தை இந்த கீழ் நோக்கிய திருக்கரமாக வைத்திருப்பார், இப்படிதான் வச்சிருப்பார். அப்படி ஒரு காலை எடுத்து ஒரு கரத்தை இப்படி காண்பித்து அபயக்கரமாக வைத்து ஒரு கரத்தை இப்படி காண்பித்து இருப்பது குமரகுரு சுவாமிகளுக்கு எப்படி தோன்றுகின்றது என்பதாக சொன்னால், இங்கே தூக்கிய திருவடி இருக்கிறது பார், இங்கே தூக்கிய திருவடி, இந்த திருவடியை கும்பிடு போதும், இந்த திருவடியை கும்பிடு போதும் என்பதாக சொல்லி ஒரு கால் கும்பிட்டால் போதும் என்பதாக, அந்த தூக்கிய திருவடியை கும்பிட்டால் போதும் என்பதாக பெருமான் சொல்லுவதாக திருக்குறிப்பு தோன்றுகின்றது என்பதாக சிதம்பர உம்மணி கோவிலிலே குமரகுருபர சுவாமிகள் அந்த தூக்கிய திருவடியினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன என்பதாக சொன்னால், அறிவியல் முறைப்படி ஒரு பொருளானது ஒரு இடத்திலே நிற்க வேண்டும், நிலையாக நிற்க வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த பொருளுக்கு உரிய சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்பதாக சொல்லுவார்கள், புவியீர்ப்பு மையம். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்பதாக சொன்னால் அந்த பொருளுக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவி மையம் எங்கே இருக்க வேண்டும் சொன்னால் அதனுடைய மத்தியத்தில் இருக்கும், அந்த பொருளினுடைய வடிவத்திற்கு தக்கவாறு அது மாறிக்கொள்ளும், எந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி. இப்பொழுது இந்த பொருளுக்கு இங்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்பதாக சொன்னால், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மையமானது இந்த பக்கமோ அந்த பக்கமோ போயிடுச்சுன்னு சொன்னால் நிற்காது, விழுந்துடும், பொருள் நிற்காது. ஆக அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த நடராஜ திருவுருவத்தினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கு, இது அறிவியல் முறைப்படி ஆராய்ந்த ஒரு கருத்தினை ஒரு புத்தகத்திலே அமைத்திருக்கிறார். நடராஜ பெருமானுடைய திருவுருவத்திலே எங்கே இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அது எந்த இடத்திலே அமைந்திருக்கிறது என்பதாக சொன்னால், தூக்கி இருக்கிறார் பாருங்க திருவடி, அந்த திருவடியில தான் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு. அறிவியல் முறைப்படியும் நம்முடைய அருளாளர்களுடைய விஞ்ஞானத்தின்படியும் விஞ்ஞானத்தின்படியும் அமைந்திருக்கின்ற ஒரு தனி சிறப்பினை உடையது அந்த பெருமானுடைய தூக்கிய திருவடி. அதை வீசிய தாள் என்பதாக சொல்லுவார்கள், எடுத்த தாள் என்பதாக சொல்லுவார்கள். இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகின்றார், மடித்தாடும் அடிமை கண் இன்றையே, மடித்து ஆடும் கால் இப்படி ஒரு காலை இப்படி ஊன்றி இருக்கிறார், ஒரு காலை அப்படி எடுத்து அப்படி மடித்த நிலை,
ஆக குறிப்பாக சொல்லுகின்ற திருவடி எது என்பதாக சொன்னால், அந்த தூக்கிய திருவடி இருக்கிறதல்லவா, அந்த திருவடிக்கு நான் அடிமையாக இல்லாமல் போய்விட்டேனே என்பதாக சொல்லி, மடித்தாடும் அடிமை கண் இன்றையே மனனே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் சக்கில் இடும்போது தடுத்தாட்கொள். எப்போ பெருமான் இங்கே எப்பொழுது தடுத்தாட்கொள்வார் என்பதாக சொன்னால், இந்த மனதை பெருமானுடைய திருவடியிலே நீ வைத்து இருந்தாய் என்பதாக சொன்னால் தடுத்தாட்கொள்வோம். அப்படி எடுத்துட்டு வரணும். இதை விட்டுட்டோன்னு சொன்னா இங்க யாராவது ஒரு இடத்துக்கு போயிடணும், இந்த ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க. ஆக பெருமானுடைய திருவடியிலே நீ மனதை வைத்தாய் என்பதாக சொன்னால் இவன் வரமாட்டான். நீ அங்க வைக்கலன்னு சொன்னா இது ஒண்ணு. அப்படி இரண்டையும் ஒரு இடத்திலே நிறுத்தி இந்த மனத்தை பெருமானுடைய திருவடியிலே செலுத்த வேண்டும் என்பதாக, மனனே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். அப்ப தடுத்து ஆட்கொள்ளுகின்ற தன்மையை இந்த இடத்திலே தடுத்தாட்கொண்ட புராணம் என்பதாக சொல்லி நம்முடைய செங்கிடார் பெருமான் அருமையாக அமைத்திருப்பார். அங்கே மையல் செய்து மானுடமாய் மயங்கும்படி அண்ணலே நீ தடுத்து ஆட்கொள். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானிடத்திலே கைலாயத்திலே வைத்த விண்ணப்பம். வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போய் தெந்திசையிலே போய் அவர் இறக்க செய்ய போகின்றார் என்பதாக சொன்னால், அதற்கு முன்னதாக பெருமானிடத்திலே வைத்த வேண்டுகோள் என்ன என்பதாக சொன்னால், மையல் செய்து மானுடமாய் மயங்கும் வழி அண்ணலே நீ தடுத்து ஆட்கொள். ஆக இந்த உலக நிலையிலே செல்லுகின்ற பொழுது, இங்கே உலகத்திலே வந்துவிட்ட பொழுது இந்த மையல் என்று சொல்லக்கூடிய மயக்கம் இந்த உயிரினை வந்து சார்ந்துவிடும். அப்பொழுது பெருமானுடைய திருவடியினுடைய எண்ணம் எனக்கு மறந்துவிடும். ஆக அப்பொழுது பெருமானுடைய திருவடியை இந்த மனதிற்கு நீ ஏற்படுத்தி உன்னுடைய திருவடியிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை தடுத்து ஆட்கொள்ளுகின்ற நிலை என்பதாக சொன்னால், பெருமான் தான் அவனுடைய திருவடியை இந்த உயிருக்கு ஞாபகப்படுத்தி இந்த உயிருக்கு அதை ஏற்படுத்தி அவரே ஆட்கொள்வார் என்கின்ற தன்மையை, அவன் அருளாலே அவன்தான் வணங்குகின்ற தன்மையாக அமைத்துக் கொண்டு தடுத்து ஆட்கொள்வான் என்கின்ற செய்தியை இங்கே அமைக்கின்றார். தடுத்தாட்டி தருமனார் தமர்சக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். கடுத்து ஆடும் கரதளத்தில் கடுத்தாடுதல். இந்த திருக்கூத்து தரிசனம் தில்லையினுடைய அந்த தரிசனத்தை சொல்லுகின்ற போது தில்லை மூதூர் என்பதாக தொடங்கி, தில்லை மூதூர் என்பதனுடைய ஒரு குறிப்பு என்ன என்பதாக சொன்னால், அந்த தில்லை மூதூரினுடைய குறிப்பினை சொல்லுகின்ற இரண்டு இடங்கள், ஒன்று கடுத்தாடு கரதளத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்து, புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமான் அவரை பெற்றாம் அன்றே என்பதாக சொல்லுகின்ற பொழுது தில்லை மூதூர் என்பதற்குரிய ஒரு செய்தியை இங்கே அமைக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி. இதனால்தான் அவர் தில்லை மூதூர் என்பதாக அங்கே எடுத்தார். இன்னொரு இடத்திலேயும் சென்னிப்பத்திலேயும் நம்முடைய மணிவாசக பெருமான் நான்காவது திருப்பாடலிலே தில்லை மூதூர் நடம் செய்வான் என்பதாக அந்த நான்காவது திருப்பாடலிலே அமைந்திருக்கின்றனர். இப்பொழுது இந்த தில்லை மூதூர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது தில்லையினுடைய அந்த தரிசனம், தில்லையினுடைய அந்த திருக்கூத்து தொடங்கியதனுடைய அந்த வரலாற்றினை கோயில் புராணம் என்பதாக சொல்லி நம்முடைய உமாபதி சிவம் மிக அருமையாக அமைத்திருக்கின்றனர். தில்லையினுடைய அந்த திருக்கூத்து தரிசனம் எவ்வாறு தொடங்கி, இந்த திருக்கூத்து எதற்காக என்பதாக சொன்னால், இரண்டு பேருக்காக இந்த திருக்கூத்து தொடங்கினார். இந்த தாண்டவம் தொடங்குகின்ற போது இரண்டு பேருக்காக தொடங்கப்பட்டது. இதற்கு முன்னதாக எங்க ஆடினார், ஏன் இங்கே அந்த திருக்கூத்து அங்கு தொடர்ந்து ஏற்பட்டது என்பதாக சொல்லுகின்ற பொழுது, மத்தியங்கன முனிவர் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவருக்குரிய ஒரு புதல்வர், எல்லா கலைகளையும் கற்று நிறைவு அடையாமல் தன்னுடைய தந்தையை வந்து கேட்கின்ற பொழுது, தில்லை என்று சொல்லக்கூடிய அப்பொழுது தில்லை என்பது தில்லை வனமாக இருந்தது, அந்த தில்லை வனம் என்று சொல்லக்கூடிய அந்த தில்லை வனத்திலே சென்று வழிபாடு செய் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, அந்த மத்தியந்தின முனிவனுடைய மகனாக இருக்கக்கூடிய அவர் அங்கே வந்து அந்த தில்லையை சார்ந்து இருக்கின்ற பொழுது அந்த தில்லையிலே ஒரு சிவலிங்கத்தை பார்க்கின்றார். அங்கே திருக்கூத்து அப்ப இல்லை, தில்லையிலே இருந்து அந்த சிவலிங்கத்தை வைத்து அங்கே வழிபாடு செய்து கொண்டு அங்கே ஒரு குடிலை அமைத்துக் கொண்டு வழிபாடு செய்கின்றார். இப்படி வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது பெருமானை நாள்தோறும் மலரிட்டு வழிபாடு செய்து,
இப்படி மலரை இட்டு வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த பெருமானுடைய அந்த மேனியிலே போடுகின்ற அந்த மலரிலே பல வாடிய மலர்களும் இருப்பதை பார்க்கிறேன். பெருமானுக்கு அன்று அலர்ந்த அந்த மலராக இட வேண்டும். வழிபாட்டிலே வாடிய அந்த பூக்கள் எல்லாம் அந்த பெருமான் மீது அவர் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய மனம் வேதனைப்படுகின்றது. இந்த பெருமானுக்குரிய அந்த மலரை பறிப்பதற்காக இரவிலே சென்று அந்த பெருமானுடைய மலரை பறிப்பதற்கு காட்டுக்குள்ளே சென்றால் அந்த காட்டிலே கண் தெரியாத அந்த இருள் காரணமாக அந்த கண் தெரியாமல் அந்த மலரை எடுக்கின்ற ஒரு முறையும் இல்லாமல் விடியற் காலையிலே செல்லுகின்ற பொழுது மரத்திலே ஏறி பறிக்கின்ற பொழுது அந்த பணியின் காரணமாக வழுக்கி வழுக்கி விழுந்தது. பெருமானிடத்திலே முறையிடுகின்றார், பெருமானே உமக்கு அன்றளந்த மலராகும் மண்டு எச்சில் படாத மலராகவும் உம்முடைய திருவடியிலே இட வேண்டும் என்கின்ற அந்த குறிக்கோளை வைக்கின்ற பொழுது பெருமான் அந்த முன்னிலையிலே தோன்றிய பொழுது பெருமான் தோன்றியவுடன் அந்த வழிபாட்டிற்குரிய தன்மையாக அவரிடத்திலே கேட்கின்ற ஒரு முறையாக கேட்கின்றார், எனக்கு உமக்காக பறித்து போடுகின்ற அந்த மலரிட்டு வழிபடுகின்ற அந்த முறையை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆக மரத்திலே ஏறுவதற்கு வசதியாக எனக்கு புலிக்காலை கொடுக்கணும்னு கேட்டார். கால் எப்படி இருக்கணும்னு சொன்னா மரத்திலே ஏறுகின்ற பொழுது அந்த வழுக்காமல் அந்த வைகரையிலே சென்று மரத்திலே ஏறுகின்ற பொழுது அந்த பணியினாலே வழுக்காமல் அந்த நகத்தின் காரணமாக வைத்து கொண்டு ஏறி உமக்கு நல்ல மலரை எடுத்து போடுகின்ற அந்த ஒரு முறை எனக்கு கிடைக்கும், ஆகவே அந்த புலிக்கால் எனக்கு வேண்டும் என்பதாக கேட்டு அந்த புலியினுடைய காலை கொண்டு அந்த பெருமானுக்கு அந்த மலரை இட்டு தரிசனம் செய்கின்றார். அப்படி புலிக்கால் முனிவர் என்று சொல்லக்கூடிய அவர் அந்த பெருமானை வழிபட்ட காரணத்தினாலே அந்த தலத்திற்கு புலியூர் என்கின்ற ஒரு பெயர் உண்டு. கோயில் சிதம்பரம் தில்லை என்பதாக பல பெயர் வருகின்ற பொழுது புலியூர் என்று சொல்லக்கூடிய நிலை. இப்படி இவருடைய அந்த மனைவி யார் என்பதாக சொன்னால் வசிஷ்டனுடைய தங்கையை இவருக்கு மணம் செய்து வைக்கிறார் மத்தியாந்திரம். இப்ப இருவருக்கும் அந்த புலிக்கால் முனிவருக்கும் வசிஷ்டனுடைய தங்கையாக இருக்கின்ற அந்த அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் உபமன்ய முனிவர். உபமன்ய முனிவருடைய அந்த வரலாறு அந்த பாலுக்காக அழுத பொழுது பார்க்கடலையே பெருமான் கொண்டு வந்து கொடுத்த அந்த செய்தி இந்த வரலாற்றோடு தொடர்புடையது. அப்படி பெருமான் இந்த புலிக்கால் முனிவர் ஆண்டோறும் தரிசனம் செய்கின்ற பொழுது அந்த தாருகவனத்திலே தொடங்கியது தான் இந்த திருக்கூத்து. திருக்கூத்து தொடங்கிய முதல் வரலாறு என்ன என்பதாக சொன்னால் தாருக வனத்திலே பெருமான் ஆடிய கூத்து. அது எப்படிப்பட்ட கூத்துன்னு சொன்னா அந்த கூத்து கடுமையான கூத்து, நடுங்குகின்ற கூத்து, உலகத்தினுடைய அன்னையே நடுங்கிய கூத்து, திருமால் நடுங்கிய கூத்து. அப்படி ஆடிய கூத்தினை கடும் கூத்து என்பதாக சொல்வார்கள். அப்படி தொடங்கியதுதான் இந்த கூத்து. அதை குறிப்பிடுகின்ற பாங்கிலே கடுத்தாடு கரதளத்தில் இத்தனை கொண்டு வர்றார் பாருங்க. கடுத்தாடுதல் என்பதாக சொன்னால் இந்த கூத்து எப்படி தொடங்கியது என்பதாக சொன்னால் தாருகவனத்து முனிவர்கள், இந்த தாருகவனத்து முனிவர்கள் எல்லாம் மீமாஞ்சை என்று சொல்லக்கூடிய அந்த நூலினை அடிப்படையாக கொண்டு பெருமானுடைய அந்த தன்மையை, சிவபெருமானுடைய அந்த தன்மைகளை எல்லாம், கடவுளுக்குரிய அந்த கொள்கைகளை எல்லாம் முறியடித்து இவை இல்லை இல்லை என்பதாக சொல்லி இருந்த பொழுது இவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும். இந்த தாருகவனத்து முனிவர்கள் 48,000 பேர் இந்த தாருகவனத்து முனிவர்கள். இவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக பெருமான் என்ன செய்தார், திருமாலை அருமையான ஒரு கண் கவர் நாயகியாக, திருமாலை கண் கவர் நாயகியாக தன்னுடைய மனைவியாக உருவெடுத்து செய்து தானும் அந்த இடத்திலே வந்து இவர் தாருகவனத்து முனிவர்களுடைய அந்த மங்கை அவர்களுடைய மனைவிமார்கள் இடத்திலே எல்லாம் சென்று இவர் பிச்சை கேட்கின்ற போகின்ற செய்தியாகவும் அங்கே அவர்களெல்லாம் இந்த பெருமானுடைய அழகை பார்த்து மயங்கிய செய்தியாகவும் அமைக்கின்ற பல வரலாறுகள் இந்த தாருகவனத்திலே பெருமான் அந்த மங்கையினுடைய அந்த மனைவிமார்களுடைய உள்ளத்தை கவர்ந்த செய்திகளாக ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் பல இடங்களிலே அமைத்து சொல்வார். அப்படி இந்த தாருகவனத்து முனிவர்கள் எல்லாம் வந்தது பெருமான் என்பதாக எண்ணிய பொழுது அந்த வேள்வியிலே இருந்து பெருமானையே எதிர்ப்பதற்காக எல்லாத்தையும் விடுறான். அப்படி விடுகின்ற பொழுது வந்ததுதான் இவைகள் எல்லாம், மான்மழு, முயலகன், புலித்தோல். எப்படி பெருமானுக்கு இவையெல்லாம் வந்தது எப்படி என்பதாக சொன்னால் இந்த தாருகவனத்து முனிவர்கள் புளியை ஏவுகின்றார்கள். புளியை ஏவுனா புளியத்தோலை பிடிச்சி இடுப்புல கட்டிட்டார்கள். யானையவரா யானை தோலை உரிச்சு கட்டினாங்க. அப்படி மான் மழு எல்லாம் அதுல இருந்து வந்ததுதான். முயலகன் என்று சொல்லக்கூடிய அந்த முயலகனை விட்டாங்க, எடுத்து காலில் வச்சு ஒரு அமுத்த அமுத்தி வச்சுக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் அவர்கள் ஏவ ஏவ எடுத்துக்கொண்டு இந்த வருகின்ற அத்தனை பேருக்கும் என்ன செய்தார், கடைசியாக கூத்து தொடங்குகின்றார். இந்த திருக்கூத்து தொடங்குகின்ற பொழுது இப்படி ஆடுகின்ற கூத்து எப்படி இருந்தது, கடுத்தாடும், அப்படி கடுத்தாடுகின்ற கூத்தாக கோபத்தோடு தொடங்குகின்றார் கூத்து. இந்த கோபத்திலே தொடங்கிய கூத்து அம்மையினுடைய அம்மையே அந்த உலக அன்னையாக கொள்ளுகின்ற அந்த அம்மையே போய் பெருமானிடத்திலே முறையிடுகின்ற தன்மையும், திருமால் போய் முறையிடுகின்ற தன்மையின் காரணமாக எல்லா முனிவர்கள் 48,000 பேரும் பெருமானுடைய திருவடியில விழுந்தாங்க. அப்படி தாரகவனத்து முனிவர்கள் எல்லாம் விழுந்து பெருமானுடைய அந்த தங்களுடைய அந்த செயலை மன்னித்து அருளுமாறு கேட்ட பொழுது பெருமான் இப்பொழுது முன்னாடி ஆடிய கூத்து கடும் கூத்து அந்த தாண்டவத்தையே மாற்றி ஆடுகின்றார், அது ஆனந்த தாண்டவம். அப்படி கடுத்தாடிய தாண்டவத்தை மாற்றி ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. இப்ப ஆடுற தாண்டவத்துல ஒருத்தர் விடாம அத்தனை பேரும் மயங்கி 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 அந்த ஆனந்த தாண்டவத்திலே லயித்து திருமால் முதல் அத்தனை பேரும் லயிக்கின்ற தன்மைதான் அந்த ஆனந்த தாண்டவம். அந்த திருக்கூத்து அங்கே ஆடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை மீண்டும் நமக்காக இங்கே அருள வேண்டும் என்பதற்காக இந்த புலிக்கால் முனிவர் அந்த தாரகவனத்திலே ஆடிய அந்த தாண்டவத்தை எண்ணி பார்க்கின்றார். அப்பொழுது இந்த புலிக்கால் முனிவருக்கு இந்த ஆனந்த தாண்டவ தரிசனம் கொடுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, அதே நேரத்திலே இங்கே திருமால் பார்த்த அந்த திருக்கூத்து அந்த ஆனந்த தாண்டவத்தினுடைய லயிப்பு போய் அந்த அரவணையிலே அந்த பாம்பு அரவணை அல்லவா, அந்த ஆதிசேஷனுடைய அரவணையிலே போய் படுத்து எப்பொழுதும் துயில் கொள்ளுகின்ற தன்மைதான் பெருமாளுக்கு உண்டு. ஆனால் துயில் கொள்ளாமல் அந்த ஆனந்த தாண்டவத்தையே எண்ணி எண்ணி கண்ணிலே நீர்த்துளி ஏற்பட்ட பொழுது இதை பார்த்த ஆதிசேஷன் என்ன என்பதாக கேட்ட உடனேயே இப்படி இந்த ஆனந்த தாண்டவத்தை பற்றி சொன்னவுடன் அந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் ஆதிசேஷன். இந்த விருப்பம் வந்துருச்சுன்னு சொன்னா உன்னை இங்கே துயில் கொள்ள வைத்துக் கொண்டு நான் இருப்பது தவறு என்பதாக சொல்லி பெருமானிடத்திலே அனுப்புறார். அப்படி ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அவர் பெருமானுடைய திருக்கூத்து தரிசனம் செய்ய வேண்டும் என்பதாக வரார். அவர் தான் பதஞ்சலி. ஆக பதஞ்சலிக்கும் புலிக்கால் முனிவருக்கும் இருவருக்கும் அந்த திருக்கூத்து தரிசனம் தைப்பூசத்தன்று இந்த திருக்கூத்து இந்த தில்லை மூதிரிலே ஆனந்த தாண்டவம் இங்கே தொடங்கும் என்பதாக சொல்லி அந்த ஆனந்த தாண்டவத்தை எப்படி கடுத்தாடிய தாண்டவம் புலியுக்கால் முனிவருக்கும் பதஞ்சலிக்கும் தொடங்கிய அந்த தாண்டவம் தில்லை மூதூரிலே தொடங்கிய தாண்டவமாக கோயில் புராணத்திலே உமாபதி சிவன் சொன்ன அந்த கருத்தினை இந்த இரண்டையும் இணைத்து கடுத்தாடும் கரதளத்தில் தமருகமும் எரியகளும் கரியபாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலம். ஆக கடுத்தாடிய தாண்டவம் புலியூர் சிற்றம்பலத்திலே ஆனந்த தாண்டவமாக அது அருள் செய்தார் என்கின்ற குறிப்பினை புலியூர் சிற்றம்பலத்தியம் பெருமானை பெற்றாம் அன்றே என்பதாக சொல்லி பெருமானை வழிபடுகின்ற பொழுது தினமும் நம்பிக்கையோடு வழிபடுதல் வேண்டும். பெருமான் நிச்சயமாக திருவருளை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு வழிபடுகின்ற தன்மைதான். அப்படி வழிபட்டால் கொடுக்கலடா சொல்லு நான் பாத்துக்கிறேங்கிறார் யாரு, மணிவாசக பெருமான். கோயில் புராணம் கோயில் மூத்த திருப்பதி 21:10. மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்தல் என்பதைத்தான். மடித்தாடும் அடிமை கண் இன்றியே மனநே நீ வாழும் நாள். இப்படி பெருமானிடத்திலே நிச்சயமாக பெருமான் அருள் புரிவார், பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற எண்ணத்திலே வழிபாடு ஏற்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான வழிபாட்டினுடைய குறிப்பு, நம்முடைய மணிவாசக பெருமான் கொடுக்கும் குறிப்பு. ஆக பெருமானை போய் வழிபடுகின்ற பொழுது நமக்கு தேவை, டாக்டரை போய் பார்க்கிற போது முதல்ல என்ன வேணுங்கிறாரு, நோய் தீருங்கிற நம்பிக்கை வேணும், மருந்து அப்புறம்தான் வேலை செய்யும். ஆக பெருமானிடத்திலே திருவருள் வேலை செய்வதற்கு முதலிலே வேண்டுவது பெருமானுடைய திருவருள் மீது வைக்கின்ற நம்பிக்கை. நிச்சயமாக அவன் அருள் செய்வான் என்கின்ற ஆணித்தரமான ஒரு தன்மையோடு பெருமானிடத்திலே போய் வழிபடுங்கள், அவன் அருள் செய்யவில்லை என்பதாக சொன்னால் என்னிடம் வாருங்கள் என்பதாக காட்டுகின்ற திருப்பதிகத்தினுடைய குறிப்பினை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த இடத்திலே நமக்காக வைத்து அருள் செய்திருக்கின்றார். அப்படி இந்த இரண்டு திருப்பாடலையும் இணைத்து நாம் காண வேண்டிய ஒரு சிறப்பு இந்த திருப்பாடலுக்கு உண்டு என்பதாக சொல்லி நம்முடைய இந்த வகுப்பினை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு, இந்த தொடர்ந்து நாம் அடுத்த வாரமும் திருக்கோயில் ஆக இருக்கக்கூடிய சிதம்பரத்தினுடைய தரிசனமாக விளங்கக்கூடிய இந்த திருப்பாடலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்பதாக அமைத்துக் கொண்டு, போன முறை சென்ற உழவார பணியினுடைய குறிப்பு நம்முடைய சரவணன் ஐயா அவர்கள் அந்த உழவார பணியினுடைய அங்கே செய்த உழவார பணியினுடைய குறிப்புகளை நமக்காக எடுத்துச் சொல்லுவார்.